சிவாகம அறிஞர்கள் பொருள்களை பதிபசு பாசம் என பகர்வர். பதிபசு பாசம் என்று சொல்வார்கள். அவற்றுடைய பசுவை எடுத்துக்கொள்கின்றார். பசு தானாகும் மதியது அற்று. அதாவது பசுவாகிய ஆன்மா இருக்கின்றதே, அது தானாக விளங்கக்கூடிய இயல்பு அதற்கு கிடையாது. ஒன்று, அந்த பசுவானது பாசத்தை சார்ந்து விளங்கும் அல்லது பதியை சார்ந்து விளங்கும். தான் மாத்திரமாக தனித்து விளங்கும் இயல்பு அதுக்கு கிடையாது. அதைத்தான் சொல்கின்றார்கள், பசு தானாகும் மதியது அற்று. பாசம் பதி என வரினும், பாசத்தை சார்ந்து பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் இவ்வாறு வந்தாலும் மாயா விதிசலும் மலமே ஆயும். மலமே ஆயும் என்பதை முதல் எடுத்துக்கொள்வோம். மலமே ஆயும், அதாவது இந்த பசுவானது பாசம் பதி என வரினும், பாசம் என வரினும் பதி என வரினும், அப்படி தனித்தனியா பாசம் பதி என வரினும் இருக்கின்றது. பாசம் என வரினும் பதி என வரினும், அதாவது பாசத்தை சார்ந்து பாசமாக வந்தாலும் பதியை சார்ந்து பதியாக வந்தாலும். ஏன் சொல்கின்றார்கள் என்றால், சரி, இந்த ஆன்மா பாசத்தை சார்ந்தால் பாசமாக விளங்கும், பதியை சார்ந்தால் பதியாக விளங்கும். அப்படிங்கறதுல வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, பாசத்தை சார்ந்து பாசமாக விளங்கும், பதியை சார்ந்து பதியாக விளங்கும், சரிதான். ஆனா எந்த சார்பு ஏற்றது, எந்த சார்பு ஒவ்வாதது, அதை உணர வேண்டும் அல்லவா. பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமா இருந்தாலும் சரிதான், அல்லது பதியை சார்ந்து பதியா இருந்தாலும் சரிதான், எப்படியோ இருக்கட்டும் அப்படின்னு நாம முடிவு பண்ண கூடாது. பாசத்தை சார்ந்து பாசமா விளங்குதல் ஆன்மாவுக்கு துன்பம் தரக்கூடிய நிலை, அது ஒவ்வாத சார்பு. பதியை சார்ந்து பதியாய் விளங்குதல் தான் ஆன்மாவுக்கு ஏற்ற சார்பு. அதை சொல்கின்றார்கள் அடுத்தார் போல. அதான் பதியன வரினும் அப்படின்னு ஒரு உண்மை போட்டார்கள். பாசத்தை சார்ந்து இந்த ஆன்மா பாசமாகவும் பதியை சார்ந்து பதியாகவும் வந்தாலும், பாசத்தை சார்ந்திருக்கும் போது எப்படி இருக்கும், மலமே ஆயும். ஆயும் என்றால் நுணுகும் என்று பொருள். ஆயுதல் நுணுகுதல் என்று பொருள்படும். மலமே ஆயும், ஆணவ மலமையாக நுணுகி கிடக்கும். என் நுணுகி கிடக்கும்னா என்ன அப்படின்னா, ஆன்மா தன்னுடைய வியாபகத்தை எல்லாம் உணராமல் அந்த ஆணவ மலத்துக்குள்ளே அடைபட்டு அணுத்தன்மை பட்டு கிடக்கும். அதைத்தான் சொல்வார்கள், வியாபக பொருளாகிய ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதால் தான் அந்த மலத்துக்கு ஆணவ மலம்னு பெயர் வந்தது. ஆணவம் என்பது அணுத்தன்மை படச் செய்வதனாலே உள்ள காரண பெயர். ஆன்மாவை அணுத்தன்மை படச் செய்வதனாலே மூலமலத்திற்கு ஆணவம் என்று பெயர் வந்தது என்று மாதவ சிவஞானிகள் விளக்குவார். அதன் அடிப்படையிலே இங்கு பொருள் கூறப்பட்டது. ஆகவே ஆயுதல் என்றால் நுணுகுதல் என்ற பொருள் தொல்காப்பியத்திலே சொல்லப்படுகின்றது. மலமே ஆயும் என்றால் பாசத்தை சார்ந்து வரும்போது இந்த ஆன்மா ஆணவ மலத்திலே நுணுகி கிடக்கும். மாயா விதிசெலும், அப்புறம் எம்பெருமான் அருளாலே தனுகரணாதிகளை பெற்று மாயா விதிசெலும், மாயா உலகத்திலே விதிவழி செல்கின்ற வாழ்க்கையை மேற்கொள்ளும். இப்படி விதிவழி செல்கின்ற அந்த ஆன்மா வினைப்பலங்களை நுகர்ந்து பக்குவப்பட்டு என்ன கடைசியில் என்ன நிலையை அடைகின்றது, மேலதாம் பதிக்கு கீழாம் கதியினை அடைகின்றது. மேலாகிய பதிப்பொருளுக்கு கீழாக விளங்கக்கூடிய நிலை. ஆக கீழாம் கதி என்று நாம் பார்த்துவிடக் கூடாது, கீழ்நிலை என்று பொருள் பண்ணிவிடக் கூடாது. பதிக்கு கீழ்நிலை, சிவபெருமானுக்கு கீழாம் நிலை என்று சொல்லும்போது சிவபெருமானுக்கு கீழ் என்பது என்ன, அவருடைய திருவடிதான். ஆகவே சிவபெருமான் திருவடியை அடையும் என்பதைத்தான் பதிக்கு கீழாம் கதி என்று சொன்னார்கள். பதியாகிய சிவபெருமானுடைய திருவடி அடைகின்றது. பாசத்தை சார்ந்து அதிலே மூலமலமாகிய ஆணவ மலத்திலே அணுத்தன்மைப்பட்டு கிடந்து எம்பெருமானுடைய அருளாலே உடலை பெற்று உலகத்தை பெற்று பிறவி எடுத்து விதிவழி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து வினைப்பலன்களை அனுபவித்து பக்குவம் வந்து பதிக்கு கீழாம் கதியினை அடையும். கீழாம் கதி, பதிக்கு கீழாம் கதி. அப்புறம் மதி என்றார், மதிக்கத்தக்க. அதாவது பதிக்கு கீழாம் கதியாக மதிக்கத்தக்க, பதியினுடைய திருவடி சார்பு என்று மதிக்கத்தக்க அவத்தை. அவத்தை என்றால் நிலை, அவத்தை என்பது நிலை. பதிக்கு கீழாம் கதி மதி அவத்தை, அந்த நிலையினை பத்தாய் கலர்வன், பத்தாக சொல்லுவேன். கலர்வன் என்றால் சொல்லுவன், சொல்லுவேன். பதிக்கு கீழாம் கதி என மதிக்கத்தக்க அவத்தையை, அந்த முத்தி நிலையை பத்தாய் கலருவேன், பத்தாக வகுத்து கூறுவேன். கருதிடாயே, நீ சிந்தித்து உணர்வாயாக என்று கூறுகின்றார். ஆகவே முத்தி என்பது சிவபெருமானுடைய திருவடிக்கீழ் இருத்தல் என்பதை அப்பர் பெருமான் தம்முடைய திருப்பூந்துருத்தி ஐந்தாம் திருமுறை பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் கூறுகின்றார்கள். கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா கடிகொள் என்று பாடல் தொடங்குகின்றது. கொடிகொள் செல்வ விழாக்குணரையரா என்று தொடங்குகின்ற அந்த பாடல், அதில் ஈற்றடியிலே சொல்வார், அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே. இது அந்த ஒரு பாடல் மட்டுமில்ல, அந்த அஞ்சாம் திருமுறை திருப்பூந்துருத்தி பதிகத்திலே ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலும் அடிகள் சேவடி கீழ் நாம் இருப்பதே, அத்தன் சேவடி கீழ் நாம் இருப்பதே என்றே சொல்வார்கள். ஆகையினாலே அந்த திருவடி நிழலிலே இருக்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே அதான் முத்தி நிலை. அது பதிக்கு கீழாங்கதி என மதிக்கத்தக்க நிலை. அதை வந்து ஐந்தாகவும் சொல்வார்கள், பத்தாகவும் சொல்வார்கள். ஐந்தாக சொல்லும் பொழுது நின்மல நனவு, நின்மல கனவு, இப்படி ஐந்தாக ஐந்து அவத்தைகளாக நின்மல அவத்தைகளாக ஐந்தாக சொல்வார்கள். பத்தாக சொல்வார்கள், பத்தாக சொல்லும்போதுதான் தசகாரியங்கள். இவங்க அதை முப்பதாகவும் விரித்து சொல்வார்கள். அது துகளறு போதம் போன்ற சாத்திரங்களிலே பார்க்கலாம். இப்படி ஐந்தாகவும் பத்தாகவும் முப்பதாகவும் பல்வேறு விதங்களாக சொல்கின்றார்களே, அதிலே நான் இந்த நூலிலே எவ்வாறு சொல்லப் போகின்றேன் என்றால், பத்தாக சொல்லப் போகிறேன், தசகாரியங்களாக சொல்லப் போகிறேன், அதை நீ கருதுவாயாக என்று தொடங்கிக் கொள்கின்றார். தசகாரியங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்கு மூன்று வகை ஞானங்களை நாம் உணர்ந்து கொள்வது அவசியம். ஆகவே அந்த முறையில் அந்த மூன்று வகை ஞானங்களை ஒவ்வொரு பாடலிலே ஒவ்வொரு ஞானமாக சொல்ல இருக்கின்றார். மூன்று வகை ஞானங்கள் என்ன? முப்பொருள்களை வைத்தே சொல்லிவிடலாம். முப்பொருள்கள் பதி, பசு, பாசம். அதே மாதிரி மூன்று வகை ஞானங்களும் பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம். இதெல்லாம் நாம மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கையும் படித்தாலும் கூட பாச ஞானம்னா என்னது, பசு ஞானம்னா என்னதுன்னு வரையறுத்து அறிந்து கொள்வது நம்மால் இயலாது. ஏன்னா உயித்து உணர்ந்து அறிந்து கொள்ளும் வகைதான் அங்க வச்சிருக்காங்க. ஆகவே எதையெல்லாம் நாம வந்து மெய்கண்ட சாத்திரங்கள் பதினான்கையும் படித்து நேரடியாக அறிந்து கொள்ள முடியாதோ அதற்கெல்லாம் இதுதான் இது அப்படின்னு சொல்ற மாதிரி திட்டவட்டமாக விளக்கி நம்முடைய ஆதீன குருமூர்த்திகள் இந்த பண்டார சாத்திரங்களை அருளியுள்ளார். ஆகவே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல் ஒன்று உள்ளது, பசுஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தாற் போல வருகிறது. அப்புறம் பதிஞானமாகிய சிவஞானத்தை சொல்லும் பாடல் வருகின்றது. அப்புறம் சத்தினிவாதம்னா என்ன அப்படின்னு விளக்கக்கூடிய பாடல். இந்த பாடல்களை எல்லாம் ஒருவர் நன்கு படித்து அவற்றை மனப்பாடம் செய்து கொண்டால் எந்த இடத்திலையும் பாசஞானம்னா இதுதான், பசுஞானம்னா இதுதான் விளக்கமாக துணிவாக பேசலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வரையறையை தரக்கூடிய சிறந்த பாடல்களாக அந்த பாடல்கள் அமைந்துள்ளன. அதிலே பாசஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த பாடலை பார்த்தோம் என்றால், பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் ஆன்மா ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட கலாதி கோலாய் நெறிதர செயலின் நின்று நிலையிலா பொய் மெய்யாக வெறிதர நரக சொர்க்கம் மேவலால் பாசஞானம். பாசஞானம் என்பதற்கு தெளிவான வரையறை மிக அருமையாக சொன்னார்கள். சாமிநாத தேசிகருடைய தசகாரியத்தை பார்த்தோம் என்றால் அது ஒரே பாடல்லையே பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் மூன்றுக்கும் வரையறை சொல்லிவிடும். இங்க நம்முடைய அம்பலவாண தேசிக மூர்த்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல் கொடுத்தார்கள். அதுல பாசஞானத்தை சொல்லக்கூடிய பாடலை பார்த்தோம் என்றால், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதை முதல் எடுத்துக்கிடுவோம். ஆன்மா அறிவை, ஆன்மாவினது அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அதாவது ஆன்மா அறிவே இல்ல ஆணவமலம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆன்மா அறிவு ஆணவமலம் அப்படியே மூடி மறைத்துக் கொண்டது. இது எப்படின்னா, விறகை பார்த்தோம் என்றால் விறகிலிருந்துதான் நெருப்பு வெளிப்படுகின்றது. ஆனா விறகை பார்ப்பவருக்கு என்ன தெரிகிறது, விறகுதான் இருக்கிறது, இதனால் நெருப்பெல்லாம் இல்லைங்க மாதிரி தெரியுது. ஆனா நெருப்பு இல்லாமலே அதிலிருந்து வெளிப்படுகிறது. எனவே நெருப்பை தன்னகத்தே அந்த நெருப்பு சிறிதும் வெளிப்படாத வண்ணம் தனக்குள்ளே அடக்கி தானே இருப்பது போல அந்த விறகு விளங்குகின்றது அல்லவா, அதுபோல ஆன்மாவே இல்லை என்று சொல்லும்படி ஆன்மா வியாபகம் முழுவதையும் இந்த ஆணவ மலம் மறைத்து தன்பால் அடக்கி விளங்குகின்றதே, அதைத்தான் சொன்னார்கள். ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அழித்திட, அழித்திட என்றால் ஒடுக்கிட என்று இங்கு பொருள், இல்லாமல் ஆக்குவது என்பதில். ஆன்மா அறிவை ஆணவமே மூடி மறைத்திட, அப்படி மறைத்திருக்கும் போது கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்துகிறது. ஆன்மா தானா பொருந்துமா, எம்பெருமான் பார்த்து இப்படி அறிவிருந்தும் ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அவதிப்படுகின்றனவே இந்த உயிர்கள் அப்படின்னு இந்த உயிர்களுக்கு ஒன்றும் கேட்கவும் தெரியாது. ஏன்னா அறிவு மறைபட்டிருக்கிறது. என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் வந்து நம்ம கஷ்டப்படுத்தினாலும் ஒருத்தர் போய் உதவின்னு சொல்லி நம்ம கேட்கின்றோம். ஏன்னா துன்பம் இருக்குங்கிறத நம்ம அறியிறோம். ஆனா இந்த ஆன்மாக்களுக்கு துன்பமே என்னது, அறிவே தடைபட்டு கிடப்பதுதான் துன்பம். அப்போ கேட்க தெரியாது, நான் அப்படி துன்பப்படுறேன், எனக்கு உதவி வேணும்னு கேட்க கூட தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற ஆன்மாக்களை கண்டு தானே இறங்கி அந்த தாயினும் சாரப்பரிந்து சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு கருணையோடு எம்பெருமான் கலாதி தத்துவங்களை கொடுக்கின்றார். அது எப்படி உதவுகின்றது என்றால், குருடனுக்கு கோல் உதவுவது போல உதவுகின்றதான். அதான் சொல்றேன், பிறவி குருடனுக்கு கையில் பெற்றிடும் கோல் போல். பிறவி குருடன், பிறவிலேயே குருடனா இருக்கான், அவன் கையில் பெற்றிடும் கோல் போல், அவன் தன்னுடைய கையிலே பெறுகின்ற கோலை போல கலாதி கோலாய், இந்த கலாதி தத்துவங்கள் அதாவது தத்துவங்கள் 36 உள்ளன. ஆனா நம்முடைய குருமூர்த்திகள் கலையதான் ரொம்ப பிரதானமா சொல்வார். கலாதி தத்துவங்கள், அதாவது கலை, காலம், நியதி, வித்தை, அராகம், இதெல்லாம் ஏகான்வாதிகள் வைணவர்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க 24 தத்துவம் தான் சொல்லுவாங்க. ஆகவே முக்கியமானவை இந்த தத்துவங்கள் தான். ஆமா, 24 தத்துவங்களையும் கொண்டு ஆன்மா அறிகின்றதுன்னா அறியக்கூடிய தகுதியிலே ஆன்மா இருக்கிறது. ஆணவ மலத்தினாலே இப்படி முழுமையாக மறைக்கப்பட்டு உள்ளது. அப்ப முதல்ல அவனுடைய ஆன்மாவுடைய அறிவை வந்து கொஞ்சம் விளக்கி, இச்சைய விளக்கி, செயல் செயற்பாட்டையும் விளக்கினார் அல்லவா அவன் மற்ற 24 தத்துவங்களையும் இந்த ஆன்மா பொருந்தும். ஆகவே அந்த தகுதியை, ஆன்மாவுக்கு உலகத்தை அறியக்கூடிய தகுதியை ஏற்படுத்துபவை கலாதி தத்துவங்கள். அதனால அதைத்தான் பிரதானமாக நம்முடைய தேசிய மூர்த்திகள் சொல்வார்கள். சொன்னாலும் நாம இனம் பற்றி என்ன செய்து கொள்ள வேண்டும், அந்த கரணங்கள் ஐம்பிரிகள் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கலாதி கோலாய் நெறிதர, கோல் கோல இருந்து வழிகாட்டுகிறது. எப்படின்னு ஓமை சொன்னாரதான் முதல் அடியில, பிறவியில் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல். அதுக்கப்புறம் கலாதி கோலாய் சேர்த்துக்கணும், ஆன்மா அறிவை ஆணவமே மூடி அடித்திட, பிறவியர் குருடர் கையில் பெற்றிடும் கோல் போல் கலாதி கோலாய் நெறிதர, நெறிதரன வழிகாட்ட. இந்த கலாதி தத்துவங்கள் உலகத்தை ஆன்மாவுக்கு காட்டி அது வினைக்கீடான வழியிலே செலுத்துகின்றன. கலாதி கோலாய் நெறிதர, அந்த செயலின் நின்று, செயலின் நின்று என்பது, செயல் என்பது இங்கு வினை, வினைக்கீடான நெறியில் நின்று என்று பொருள். வினைக்கீடான நெறியில் நின்று நிலையிலா பொய் மெய்யாக, பொய்யினாலே சைவ சித்தாந்தத்தில் இல்லாத பொருளை சொல்றதில்லை. இல்லாத பொருளை பத்தி பேச்சே கிடையாது. ஒரு பொருள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அதை பத்தி என்ன பேச்சு? அப்ப சைவத்திலையும் பொய் பொய்ன்னு சொல்றாங்களே, அது என்ன அர்த்தத்துல சொல்றாங்க? அதான் சுவாமிகளே விளக்கிவிட்டார், நிலையிலா பொய். ஏன் நிலையில்லாம மாறிக்கிட்டே இருக்கிறதா பொய்னு சொல்றோம் நாங்க? இந்த உலகம் அப்படிப்பட்டது, ஒரு நிலையில இருக்காது. ஆகவே அதை பொய்னு சொல்றோம், நிலையிலா பொய். நிலையில்லாத இந்த பொய் உலகத்தை மெய்யாக வெறிதர, இந்த நிலையில்லாத பொய் உலகத்தை நிலையான ஒரு பொருள் வாழி, ஆமா வெறிதர, மயக்கம் தர, வெறி என்பது மயக்கம். அப்படி நிலையற்ற உலகத்தை நிலையானது என்று மயக்கத்தை தருகின்றன எவை? இந்த கலாதி தத்துவங்கள் தான். மாய மயக்கமும் செய்யும் என்றே, அப்படி மயக்கம் தர, அதனால் வினைகளை ஆன்மா பெருக்கி நல்வினையும் பெருக்குது, தீவினையும் பெருக்குது, பயனாக சொர்க்க நரகங்களை மேவுகின்றது. நரக சொர்க்கம் மேவலால் பாச ஞானம், இந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படுகின்ற ஞானம் பாச ஞானம். கலாதி தத்துவங்கள் பாசம், மாயையும் பாசத்துல ஒன்றுதானே, ஆணவம் கண்மம் மாயை மூன்றையும் சேர்த்துதான் பாசங்கும். அப்ப மாயையாகிய அந்த மாயையிலிருந்து தோன்றிய அந்த தத்துவங்களாகிய அந்த கலாதி தத்துவங்களால் ஆன்மாவுக்கு ஏற்படும் அந்த ஞானம் பாச ஞானம். அந்த பாச ஞானம் இன்னென்ன காரியங்களை செய்துன்னு அதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஒரு நிலையற்ற உலகத்தை நிலையானதாக கருத செய்து மயக்கத்தை ஏற்படுத்தி அதன் விளைவாக தீவினை நல்வினைகள் எல்லாம் பெருக செய்து நரக சொர்க்கங்கள் எல்லாம் ஆன்மா அடையும்படி செய்கிறது. இது பாச ஞானம். ஆக பாச ஞானம்னா பாசக்கருவிகள் வாயிலாக ஆன்மாவிடம் ஏற்படும் ஞானம் பாச ஞானம். அது ஆன்மாவை பிறவிகளிலே உடலச் செய்கின்றது என்பதையும் இங்கே சொல்லிவிட்டார்கள். இனி அடுத்த பாடல் இருக்கின்றதே, அது பசுஞானத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு அரிய செய்தியினை சொல்லக்கூடிய பாடல் இந்த 7வது பாடல். அடுத்த 8வது பாடல தான் பசுஞானத்தை பற்றி சொல்கின்றார். அதுக்கு முன்பு ஒரு அரிய செய்தி, இதெல்லாம் நயமான செய்திகள். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் மெய்கண்ட சாத்திரங்கள் எல்லாம், சிவஞான போதம், சித்தியார், இதெல்லாம் கொஞ்சம் கேட்டவர்களுக்கு அது அதனுடைய நயத்தை சொல்லக்கூடிய விதமாக அந்த செய்தியை வைத்துள்ளார். எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். போன பாடல சொன்னார்களே, இந்த உடல் கருவிகள் வாயிலாக இந்த உயிருக்கு ஏற்படுகின்ற அறிவு விபரீத அறிவு. விபரீத அறிவு என்றால் நிலையில்லாத உலகத்தை நிலையானதாக கருதுவது, அந்த உலகத்திலே பற்று வைப்பது. இந்த அறிவு ஏன் வருகின்றது? அந்த கலாதி தத்துவங்களை ஆன்மா சார்ந்து அதன் வாயிலாக அறிவதனால் அந்த அறிவு உலகப்பற்று என்ற விபரீத அறிவாக உள்ளது. அதுல ஒரு நுணுக்கமான செய்தியை இங்கே சொல்ல இருக்கின்றார்கள். கேவலம் மலத்தின் உண்மை, அதாவது பிறவியெல்லாம் எடுப்பதற்கு முன்பு இந்த உயிர்கள் எப்படி இருந்தன, ஆணவ மலத்திலேயே அவன் அழுந்தி கிடந்தன, அந்த நிலையை கேவல நிலை என்று சொல்வார்கள். அதை சொன்னார்கள், கேவலம் மலத்தின் உண்மை, மலத்திலே உயிர் உள்ள தங்கி இருக்கின்ற நிலை கேவல நிலை. சரி, இந்த கேவலம் என்பது வடமொழிச்சோல், இது தனிமை என்று பொருள்படும். அப்புறம் வந்து என்ன ஆகின்றது, கலாதி தத்துவங்கள் பொருந்துகின்றன. கிளரொளி கலாதி வந்து மேவினும், அப்படி கேவலாவத்தை பட்டு கிடந்த ஆன்மாக்களுக்கு திருவருளாலே கலாதி தத்துவங்கள் வந்து பொருந்தினாலும், மலமே ஆவி வேண்டிடும் பொருள் காணாமல் காவலாய் மறைத்து நின்று. சரி, கலாதி தத்துவங்கள் நம்மளுக்கு கிடைச்சது. இதை இந்த தத்துவங்களை யாரு கொடுத்தா? திருவருள் தான் கொடுத்தா. அந்த திருவருள் தான் உயிருக்கு தேவையான பொருள். அந்த உயிருக்கு தேவையான பொருளாகிய திருவருளை இந்த உயிர் அறியவில்லை. ஏன்னா அறிய விடாம இந்த ஆணவ மலம் தான் தடை செய்கின்றது. அங்கேயும் காவல் காக்கிற மாதிரி ஒரு பொருளை ஒருவன் கவர்ந்து சென்று முடியாது, ஒரு பொருளை ஒருவன் எடுக்க முடியாதபடி, ஒருவன் அந்த பொருளை பார்க்கவே முடியாதபடி இன்னொருவனை காவல் காத்து மறைத்து நிற்பது போல, அந்த திருவருளை உயிர்களாகிய நாம் உணர முடியாதபடி இந்த ஆணவ மலமானது காவலாய் மறைத்து நிற்கின்றது என்று நயமாக சொன்னார்கள். காவலாய் மறைத்து நின்று திருவருளை அறியாம மறைச்சுக்கிட்டு ஆனா உலகத்தை மட்டும் நம்மளை அறிய செய்கின்றது இந்த ஆணவ மலம். உலகத்தை உள்ளவாறு அறிய செய்கின்றதா? இல்ல. ஞானிகள் உலகத்தை உள்ளவாறு இருக்கின்றார்கள். இந்த உலகம் துன்பம் தருவது, நிலையற்றதுன்னு அறிந்து அதன் பற்றை விட்டு நிற்கின்றார்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆணவ மலம் வலிமை ஒடுங்கி விட்டது. ஆகவே உலகத்தினுடைய தன்மையை உள்ளவாறு அறிகின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை உலகப்பற்று நீங்காமல் இருக்கின்றோம். ஏன்னா இந்த ஆணவ மலம் சக்தியோடு நம்மிடம் விளங்குகின்றது, நல்ல வலிமையோடு விளங்குகின்றது. அது திருவருளை காண விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பதோடு உலகத்தை நாம் காணுமாறு செய்து அந்த உலகத்தை, பொய்யான உலகத்தை மெய் போல காட்டுகின்றது. ஆகவே உலகத்தை இவன் அறிந்து வருகின்றான். எனவே இது சகலாவத்தை என்று சொல்லலாம். ஆவதால் சகலமாகும். இந்த உலகத்தை அவன் அறிவதனாலே இது சகலாவத்தை ஆகும். ஆனாலும் கேவலம்தான், இதுவும் கேவலாவத்தை போன்றதுதான் என்று சொல்கின்றார். சகலாவத்தைன்னு ஒன்னு சிறப்பா சொல்றதுக்குள்ள இதுவும் கேவலாவத்தை தான். அப்ப நாம சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றார்கள். ஏன் இந்த சகலாவத்தை என்பது உடலோடு சேர்ந்து இந்த உயிர்கள் உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவித்து வருகின்ற நிலை, இது சகலாவத்தை. இதுவும் கேவலாவத்தை தான் சொல்கின்றார்களே என்றால், கேவலாவத்தையில ஆன்மா உடலோடே சேரவில்லையே, அப்ப எங்க இருந்தது? ஆணவ மலத்தில் அல்லவா அடங்கி கிடந்தது. ஆணவ மலம் ஆன்மா அறிவை பூரணமாக மறைத்து நிற்கின்றது, அது கேவலாவத்தை. இந்த சகலாவத்தையிலே ஆணவ மல சக்தி ஒடுங்கி இருந்து, அதாவது கலாதி தத்துவங்களாலே சிறிதே மலமறைப்பு நீங்கி இந்த ஆன்மாக்களுக்கு சிற்றறிவு விளங்கி அதன் பயனாக இந்த ஆன்மாக்கள் உலகத்தை அறிந்து வந்தாலும் உலகத்தை உள்ளபடி அறிகின்றனவா? இந்த உலகம் நிலையற்றது, இது நமக்கு துன்பம் தான் தருவது, இது நமக்கு நிரந்தர சார்பு இல்லை அப்படின்னு உள்ளவாறு உலகத்தை அறிகின்றனவா? இல்லை. நிலையற்ற உலகத்தை நிலையானது போல எண்ணி இந்த உலகத்தை இன்பமாக கருதி உயிர்கள் வாழ்கின்றன. அப்ப இந்த தவறான எண்ணம் எதனால் வந்தது? அதான் சிந்திக்கணும். இந்த தவறான எண்ணத்தை தந்தது எது? இந்த தத்துவங்களா? தத்துவங்கள் மூலமாக தான் அறிகின்றது. ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், கலாதி தத்துவங்கள், இவற்றை துணை கொண்டுதான் உலகத்தை அறிகின்றோம். அப்ப இந்த உலகத்தை, நிலையற்ற உலகத்தை நிலையானதாக அறிவதற்கு இந்த தத்துவங்கள் தான் காரணமா என்று சொன்னால், மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த தத்துவங்கள் தான் காரணம்னு தோன்றும். உவமையில வைத்து பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் அரிய விஷயம். உவமையில் வைத்து பார்ப்போம். ஆணவத்திலேயே ஆன்மா அழுதி கிடப்பது, இருளிலேயே ஒருவன் அழுதி கிடப்பது போல தத்துவங்கள் வந்து பொருந்தி அந்த ஆன்மாவுக்கு சிற்றறிவு விளங்குறது. அந்த இருளிலேயே அழுந்தி கிடவனுக்கு ஒரு கைவிளக்கு கிடைச்சது போல. அப்ப இருளிலேயே அழுந்தி கிடந்தவன் ஒரு கைவிளக்கை பெற்றுக் கொண்டான் என்றால் அவனுக்கு சிறிதே வெளிச்சம் கிட்டி கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். கதிரவன் வந்த கிடைக்கிற மாதிரி தெளிவான பார்வை கிடைக்காது, கொஞ்சம் அவனுக்கு பார்வை கிடைக்கும். பொருள்களை தான் அவன் பார்க்க முடியும். அப்போ அவன் என்ன நினைக்கலாம்? அந்த இருட்டும் அங்க முற்றிலும் நீங்கவில்லை. அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்க கைவிளக்கு இருட்டை முற்றிலுமாக நீக்கும் ஆற்றல் உடையது அன்று. கைவிளக்கு கிடைச்சதுனால இருட்டு, இருட்டினுடைய மறைப்பு சிறிது நீங்குது. அது மாதிரி ஆன்மாக்கு தத்துவங்கள் கிடைச்சதுனால ஆணவ மல சக்தி கொஞ்சம் ஒடுங்குது, ஆணவ மல மறைப்பு கொஞ்சம் நீங்குது, இருள் மறைப்பு சிறிது நீங்குகிறது. அப்போ அந்த விளக்கொடி, அந்த அற்ப ஒளியின் துணை கொண்டு அவன் பொருள்களை பார்க்கும் பொழுது கயிறை அறவாக காணலாம், கண்டு அஞ்சலாம். அவன் கயிறு கிடக்கும், ஆனா அறவு நினைச்சு அஞ்சலாம். ஒரு தூண் இருக்கும், அதை மனிதன் நினைக்கலாம், அல்லது மனிதனை தூண் நினைக்கலாம். இப்படி சிறிய ஒளியிலே பார்க்கும் பொழுது, இப்ப இந்த காட்சி விபரீத காட்சி. ஒன்றை வேறொன்றாக காணுதல் விபரீத காட்சி. ஒன்றை அந்த அது உண்மையாகவே அது எந்த பொருளோ அந்த பொருளாகவே கண்டால் அது தெளிவு காட்சி. தூணை தூணாக கண்டால் தெளிவு காட்சி, மனிதனை மனிதனாக கண்டால் தெளிவு காட்சி, மாறி கண்டால் அது விபரீத காட்சி. இந்த விபரீத காட்சிக்கு காரணமாக இருப்பது எது என்பதைத்தான் இங்கே நான் சிந்திக்க வேண்டும். அந்த விளக்கு தருகின்றதே அந்த ஒளியா? மேலிருந்த வரையா பார்ப்போம். இந்த விளக்குழியில பார்த்ததுனாலதான் எனக்கு வந்து இந்த கயிறு அறவாகவும் அறவு கயிறாகவும் இப்படி மாறி தெரிந்தது என்று நினைக்கிறான். ஆனால் இந்த விபரீதத்தை தந்தது அந்த ஒளி மட்டுமல்ல, இன்னும் முற்றிலும் நீங்காமல் இருக்கின்றதே அந்த இருள். இந்த ஒளியோடு அந்த இருளும் சேர்ந்து இருக்க போய்தான் இல்லையா, ஒளி வந்து எப்பவுமே நமக்கு வந்து நன்மையை தான் செய்யும், காட்டத்தான் செய்யும். அந்த காட்சி தெளிவு காட்சியா இல்லாமல் விபரீத காட்சியா தெரியுது என்றால் அந்த ஒளியோடு கொஞ்சம் தான் நீங்கி இன்னும் நீங்காமல் இருக்கின்றதே, அந்த இருட்டினுடைய ஆதிக்கம் இன்னும் நீங்காமல் முழுமையாக நீங்காமல் இருப்பதனால்தான் அந்த விபரீத காட்சி விளைகின்றது. அதுபோல தத்துவங்களாகிய விளக்கு நமக்கு கிடைத்த பிறகும், இந்த உலகத்தை நாம் அறிந்த பிறகும், இந்த உலகத்தை உள்ளவாறு அறியாமல் இதன் இயல்பினை, துன்பம் தருவது என்ற இயல்பினை உள்ளவாறு அறியாமல் இந்த உலகம் இன்பம் தருவது என்று மாறி அறிகின்றோம், விபரீதமாக அறிகின்றோம் என்றால் இந்த விபரீத உணர்ச்சிக்கு காரணம் அங்க இருட்டு பண்ண ஆதிக்க மாறி இங்க இந்த அக இருட்டாகிய ஆணவமலத்தின் ஆதிக்கம் இந்த சகலாவத்திலும் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த உலகத்தை பொய்யை மெய்யாக அறிகின்றோம், பொய் உலகத்தை மெய்யுலமாக மயங்க அறிகின்றோம். எனவே இங்கும் ஆணவமலத்தின் ஆதிக்கம் தாயா மேலோங்கி இருக்கிறது. என்ன நீங்க தத்துவங்கள் கிடைச்சி உலகத்தை நீங்கள் பார்த்தாலும் என்ன, அதை உள்ளவாறு பார்க்கின்றீர்களா, விபரீதமாக அல்லவா பார்க்கின்றீர்கள்? இப்ப விபரீதம்னாலே அது ஆணவமலத்தின் வேலைதானே. ஆகவே இந்த சகலாவத்தையும் இதை நீங்க சொன்னாலும் இதுல ஆணவமலத்தின் ஆதிக்கம் தானே மேலோங்கி இருக்கிறது. கேவலாவத்தையா ஆணவமலம் தான் மேலோங்கி ஆதிக்கம் செஞ்சது. இங்க சகலாவத்தையில உடல் எல்லாம் கிடைச்ச பிறகும் ஆணவமலம் தான் ஆதிக்கத்தை மேலோங்கி செய்யுது. அதனால கேவலாவத்தை மாதிரியே சகலாவத்தையிலையும் ஆணவத்தோட ஆதிக்கம் தான் மேலோங்கி இருக்கு. எனவே இந்த சகலாவத்தையும் கேவலாவத்தை என்றே சொல்லிவிடலாம் என்று நயமாக சொன்னார். ஆகவே மிக நயமான ஒரு செய்தியாகும். அப்ப இது மூலமா என்ன சொல்றாங்க, கேவல நிலையில ஆன்மா எதையுமே அறியாது. ஆனா இங்க என்னெல்லாம் அறியுது, நாம என்னெல்லாம் சொல்றோம், மானிடம் வெல்லுங்கோ, மானிடம் ஓங்குங்கோ, மனிதன் எதெல்லாமோ அறிந்து வருகின்றாங்கோ. அப்ப என்ன சொல்றாங்க, இது வந்து கேவலாவத்தை மாறிதாயா இந்த உலக வாழ்க்கையினால, ஒன்றையுமே அறியாமல் கிடந்தாயே அந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு நம்முடைய தேசிகமூர்த்தியை சொல்றாங்க. ஏன்னா இத்தனையும் நீ அறிந்தாலும் நீ உள்ளவாறு அறியவில்லை. மெய்ப்பொருள் சிவம் என்றும் இந்த உலகம் நிலையற்று நீங்கக்கூடிய பொருள் என்றும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. தூண தூணாகவும் மனிதனை மனிதனாகவும் அறிந்தால்தான் மெய்யான அறிவு. மாறி அறிந்தால் என்ன பயன், இல்லையா, தீமையே விளையும். அது மாதிரி துன்பம் தரத்தக்க உலகத்தை நீ இன்பம் என்று கருதி நீ இந்த உலக அறிவை எவ்வளவு வளர்த்தாலும் அது நீ பிறவிக்கு முன்னால கடந்தைய அறியாமையிலே கடந்தைய அதனோடு சமமாகத்தான் இருப்போம், எந்த பயனையும் உனக்கு தராது. எனவே இந்த பாசக்கருவிகள் மூலமாக விளங்கக்கூடிய பாச ஞானம், பிறவி எடுக்கிறதுக்கு முன்னால இருந்த அந்த அறியாமைக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த பாச ஞானத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல், பாச ஞானமும் ஒன்றுதான் அறியாமையும் ஒன்றுதான் என்று கூறி இந்த பாச ஞானத்தை பெரிய அறிவென்று நினைத்து உலக கல்வி பலவற்றை பெருக்கியதாலே இனி நமக்கு எதுவும் தேவையில்லை என்கின்ற ஒரு செருக்கினை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையை நம்முடைய தேசிக மூர்த்திகள் நமக்கு சுட்டிக்காட்டி இந்த கல்வியும் இந்த அறிவும் ஒரு அறிவு என்று மதிக்கத்தக்கது அன்று, சிவத்தை அறியும் அறிவே அறிவு என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய ஞான உபதேசத்தை நமக்கு இங்கே செய்துவிடுகின்றார்கள். சகலாவத்தையும் கேவலாவத்தை போலதான் என்று சொன்னார். பாச ஞானம் ஒரு ஞானமாக மதிக்கத்தக்கதென்று அதைத்தான் இங்கே முடிவாக அடியன் கொடுத்துள்ளேன். எனவே பாச ஞானம் மெஞ்ஞானிகளால் மதிக்கத்தக்க ஞானம் அன்று என்பதுதான் இந்த பாடல் கூறுகின்ற முடிவு. அடுத்த பாடலிலே பசுஞானத்தை அருமையாக சொல்லி விளக்குகின்றார். பசுஞானம்னா என்ன, இந்த பாடல அப்படியே மனப்பாடம் பண்ணி இதுல பொருளை புரிஞ்சுட்டா எங்கனாலும் இதுதான் பசுஞானம்னு தெளிவா எடுத்து சொல்லிடலாம். இயந்திடும் சரியாதிக்கு எழும் தவ பதங்கள் பொய்யாய் கயந்து மெய் வேறதாக கருதி கண்டு உயிர் மேலாக பயந்திடல் பசுவின் ஞானம். பசுஞானம் என்பது என்ன, அதாவது உலகப்பற்று மட்டுமல்ல சிவபுண்ணியங்களை செய்வதனால சில மேலுலக பேர்கள் கிடைக்கும். சிவபுண்ணியம் என்பது என்ன, புண்ணியங்கள் தான் அமையும். ஆனா இந்த செயலுக்கு கர்த்தா சிவபெருமானே, ஒருவருக்கு ஒரு தானம் செய்தாலும் இந்த வாய்ப்பை அடியனுக்கு அருளியது சிவபெருமானின் திருவருளே என்று நினைந்து தானம் செய்வது வேற, சும்மா அப்படி தானம் செய்வது வேற, சும்மா நாமாக செய்யறோம் செய்வோம் பாவம் நம்ம செய்வோம் அப்படின்னு செஞ்சோம்னா அது வந்து பசு புண்ணியம். உயிர் தன்னை கர்த்தாவாக நினைத்து செய்வது பசு புண்ணியம். அதுக்கு வந்து மேலுலக பயன்கள் சொற்கலோக பயன்கள் கிடைக்கும், அது கொஞ்ச காலம் தான் அந்த பயன். சிவபெருமானை முன்னிறுத்தி அவன் அருளாலே செய்கின்றோம்னு சொல்லி எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அது சிவபுண்ணியம், அதற்கு கைலாயத்திலே வாழ்கின்ற பெயர் கிடைக்கும். அதிலேயும் சாலோகம் சாமீபம் சாரூபம்னு பதங்கள் உள்ளன கைலாயத்தில போய் பிறப்பதில். அந்த பதங்கள் எல்லாம் கூட பற்றை விட்டு சிவபெருமான் திருவடியாகி அந்த முடிவான முத்தியே வேண்டும் அப்படின்னு இருக்கின்றது இல்லையா, அந்த நிலைக்கு ஆன்மா உயரும். இயந்திடும் சரியை ஆதிக்கு எழுந்தவ பதங்கள் பொய்யான், சரியை ஆதி சரியை முதலிய சிவபுண்ணியங்களுக்கு இயந்திடும் பொருந்துகின்ற, அதாவது இயந்திடும் சரியை ஆதி பொருந்துகின்ற சரியை முதலியவற்றுக்கு எழும் தவப்பதங்கள் பயனாக வருகின்ற அந்த தவப்பதங்கள், தவப்பயனாக வருகின்ற அந்த சாலோகம் சாமீபம் சார்பம் போன்ற பதங்கள் எல்லாம் பொய்யாய், அந்த பதங்களும் நிலையற்றவை என்று கயந்து பற்றுவிட்டு மெய் வேறதாக கண்டு, மெய் என்பது தத்துவம் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல், தத்துவங்களை எல்லாம் தன்னின் வேறதாக கண்டு, மெய் வேறதாக கண்டு, தத்துவங்களை தன்னின் வேறதாக கண்டு கருதி அவற்றை உணர்ந்து, தத்துவங்களை வேறாக கண்டு உணர்ந்து உயிர் மேலாக பயந்திட, அந்த தத்துவங்களை விட உயிராகிய நான் மேலானவனாக இருக்கின்றேன் என்று அறிதல் பசுவின் ஞானம். அதான் பசு ஞானம். இந்த தத்துவங்கள் எல்லாம், 36 தத்துவங்களும், அவற்றுள் அடங்கியிருக்கின்ற 224 உலகங்களும் என்னின் கீழானவை, நான் அவற்றுக்கு மேலானவனாக இருக்கின்றேன். எப்போ இந்த தத்துவங்களை நீங்கினா, இந்த தத்துவங்கள்ல முற்றிலுமா அவனுக்கு பற்று விட்டாச்சு. எந்த தத்துவத்துல எந்த பிறவி எடுக்கவும் அவன் விரும்பல. ஏன், சாதோக சாமீப பதவிகள் கூட பற்று விட்டுட்டான். ஆகவே சுவாமி அவனுக்கு தத்துவ சுத்தியை நிகழ்த்திட்டார். ஆனா அவன் என்ன நினைச்சான், தத்துவங்கள் கீழானவை, நான் மேலானவன் தன்னை மதித்து நிற்கான். அப்படி தன்னை பிரமமாக மதித்து நிற்பது பசுவின் ஞானம். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை, அதாவது நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம்னு அஞ்சவத்தை சொல்லுவாங்களே, அதுல முதல்ல இருக்கிற நின்மல சாக்கிரம் தான் இந்த பசுஞானம்னு சொன்னார்கள். அது அரிய செய்தி, இவ்வளவு வெளிப்படையாக எந்த சாத்திரமும் சொல்லவில்லை. பார்க்கின் பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை. நின்மல சாக்கிரம், சாக்கிரத்தின் நனவுன்னு சொல்வார்கள். ஜாக்கிரம் என்றால் நனவு, ஜாக்கிரதைன்னு சொல்றோம், நனவாக இரு, விழித்து இருநர்த்தம். ஆகவே நனவு என்பதற்கு இணையான வடமொழி சொல் சாக்கிரம். அது சுத்த அஞ்சவத்தி வரும்போது நின்மல சாக்கிரம் சொல்வார்கள். அந்த நின்மல சாக்கிரம் தான் அந்த பசுஞான நிலைன்னு சொன்னார்கள். பார்க்கின் நின்மலமதாக உயர்ந்திடும் சாக்கிரத்தின் உண்மை என்று உரைப்பர் மேலோர். பசுஞானம் என்பது நின்மல சாக்கிர நிலை என்று மேலோர்கள் சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த பசுஞானத்தை சொன்ன இந்த பாடலோடு இன்றைய ரசகாரிய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு, இனி வருகின்ற சிந்தனையிலே அடுத்த பாடலிலே சிவஞானம் என்றால் என்ன, அந்த பதிஞானம் என்பது என்ன என்று சொல்லி மேற்கொண்டு சத்தியநிவாதம் போன்ற அரிய சித்தாந்த உண்மைகளை எல்லாம் வரையறை செய்து கூற இருக்கின்றார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக குருவருளாலே சிந்திக்க இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் இந்த ரசகாரிய சிந்தனை செய்ய குருவருள் செய்து துணை புரிந்த சீர்விளசீர் குருமாசனிதானவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.